வணக்கம் தந்தை ரசல் ராஜ். வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பாக தங்களை வரவேற்கின்றோம். தங்களது முனைவர் பட்ட ஆய்வுக்கென இந்த அருளாளர் எலிசபெத் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துள்ளீர்கள். இதற்கு தனிப்பட்ட காரணம் எதுவும் இருக்கின்றதா?
நன்றி சகோதரி தெரசா அவர்களே. வத்திக்கான் வானொலிக்கு மீண்டும் என்னை அழைத்து இந்த எனது ஆய்வு கட்டுரையை பற்றி கேட்டதற்காக தங்களுக்கு நன்றி. இது அருளாளர் தமத்திருத்துவத்தின் எலிசபெத் அவர்களின் ஒரு செயலாகவே நான் கருதுகிறேன். ஆன்மீக இறையியலில் நான் முனைவர் பட்டம் பெறுவதால் ஆன்மீகத்துறையை சார்ந்த ஒருவரைத்தான் நான் ஆய்வுக்கு எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுவும் நான் கார்மல் சபையை சார்ந்தவராக இருப்பதால் கார்மல் சபையை சார்ந்த தமத்திருத்துவத்தின் அருளாளர் எலிசபெத் என்பவரை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். நான் ஆய்வு செய்த அந்த ஆண்டு 2006 ஆம் ஆண்டு. அந்த 2006 ஆம் ஆண்டு தமத்திருத்துவத்தின் அருளாளர் எலிசபெத் அவர்கள் இறந்த 100 ஆண்டு. அதைவிட அதிகமாக அவரது ஆன்மீக எழுத்துக்கள் அனைத்தும் நமது இந்திய இறையியலுக்கும் தமிழர்களின் உண்மையான ஆன்மீக வாழ்விற்கும் ஒற்றுமையை கொண்டிருந்ததாக நான் பார்க்க முடிந்தது. இறைவன் நமது உள்ளத்தில் உரைகின்றார். அகம் பிரம்மஸ்மி என்று நமது இந்திய இறையியலில் கூறுவதைப் போன்று நான் ஒரு சில கருத்துக்களை ஆழமாக இந்த அருளாளரில் மட்டும் காண முடிந்ததால் இவரையே எனது ஆய்வுக் கட்டுரைக்காக எடுத்தேன். அதற்கான அனுமதியும் பெற்றதனால் அந்த ஆய்விலேயே நான் எனது ஆய்வை தொடங்கினேன்.
இப்போ இந்த ஆய்வுனுடைய இந்த காலகட்டத்தில் இந்த அருளாளர் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் எங்களுக்கும் இந்த அருளாளர் பற்றி அறிய ரொம்ப ஆவலாகவே இருக்கிறோம்.
அருளாளர் தமத்திருத்துவத்தின் எலிசபெத் 1880 ஆம் ஆண்டு ஜூலை 9 நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள டிஜோன் என்ற இடத்தில் பிறந்தவர். 1906 ஆம் ஆண்டு நவம்பர் 9 தேதி இறந்தார். இறக்கும்போது அவருக்கு 26 வயதுதான். அந்த 26 வயதில் 26 வருடங்களில் 6 ஆண்டுகளை கார்மல் சபையிலேயே செலவிட்டிருந்தார். இந்த இளவயதிலேயே இறந்த இவரில் இவ்வளவு ஆழமான ஒரு ஆன்மீக அறிவு ஞானம் இருப்பதை அவரது எழுத்துக்களில், குறிப்பாக அவர் தனது குடும்பத்தினருக்கு, தனது தாய்க்கு எழுதிய கடிதத்தில் நாம் உணர முடிகின்றது. 7 வயதிலேயே தனது தந்தையை இழந்த இந்த இளம் சகோதரி தனது 14 வயதில் தன்னையே முழுமையாக இறைவனுக்கு தனது கன்னிமையை ஒப்பு கொடுத்ததாக நாம் வாசிக்கின்றோம். கார்மல் சபையில் சேருவதற்கு முன்பாக கூடவே அவர் ஒவ்வொரு நாளும் தனிமையில் அமர்ந்து ஜெபிப்பது வழக்கமாம். தனது பெயர் எலிசபெத் என்றால் இறைவனின் ஆலயம், ஏலி என்றால் இறைவன், பெத் என்றால் ஆலயம், இறைவனின் ஆலயம் என்று விளக்கி கூறப்பட்டபோது அவருக்கு 11 வயது. அதன் முதல் அந்த புதுநன்மை நாளிலிருந்தே அவர்கள் இறைவனை தனது உள்ளத்தில் எப்போதும் நிலையிறுத்தி நான் இறைவனின் ஆலயம் என்று நினைத்து வந்ததாக கூறுகின்றார்கள். இளம் வயதிலிருந்தே இவர் ஆன்மீக வாழ்வில் ஆர்வம் கொண்டவராக, தனிமையில் ஜெபிப்பது தான் இறைவனின் இல்லம் என்பதை உணர்ந்தவராக, இறைவன் எப்போதும் எனது உள்ளத்திலேயே இருக்கின்றார் என்ற ஒரு எண்ணத்தோடு, குறிப்பாக நற்கருணை வாங்கும் பொழுதெல்லாம் நான் இறைவனின் ஆலயமாக விளங்குகின்றேன் என்ற எண்ணம் கொண்டவராக சிந்தித்திருக்கின்றார். இளம்பெண்ணாக இருக்கும்போதே தனது புனித மிக்கேல் பங்கில் உள்ள அனைத்து வழிபாட்டு நிகழ்வுகளிலும் ஆர்வமாக ஈடுபட்டவராக அவர் இருந்திருக்கின்றார். அந்த பங்கிலுள்ள மக்களுக்கு மறைக்கழிவு நடத்துவது, 2 பாடகர் குழுவை வழிநடத்துவது ஆகியவற்றை நடத்தியிருக்கின்றார். திறம்பட்ட பியானோ வித்தகராக இருந்த இவர் தனது இசைக்கலையினால் அந்த பங்கிற்கான அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றார். 21 வயதில்தான் கார்மல் சபையில் சேர அனுமதி உள்ளது என்பதை தனது தாயின் மூலம் கேட்டுக்கொண்ட அவர் அந்த 21வது வயது வரை தனது குடும்பத்திற்கு எவ்வளவெல்லாம் ஈடுபட்டு செய்ய முடியுமோ, தனது பங்கில் எவ்வாறெல்லாம் ஆர்வமாக பணியாற்ற முடியுமோ அவை அனைத்தையும் திறம்பட செய்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. திருமணமான தனது இளைய சகோதரிக்காக 10 நாள் ஆன்மீக அறிவுரைகள் அடங்கிய ஒரு தியானத்தை எழுதியிருக்கின்றார்கள். மற்றும் தமத்திருத்துவத்தை நோக்கிய ஒரு ஜபத்தை எழுதியிருக்கின்றார்கள். நவம்பர் 21 1904 ஆம் ஆண்டு எழுதிய இந்த ஜபமானது இவரது ஆன்மீகத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றது. எனது ஆய்வு கட்டுரைக்கே கூட இதுதான் முதல் தொடக்கமாகவும் அடிப்படையாகவும் அமைந்தது.
தந்தை ரசல்ராஜ், இந்த மூவரு கடவுளின் அருளாளர் எலிசபெத்தினுடைய ஆன்மீகம் இந்திய ஆன்மீகத்தோடு ஒத்திருந்ததாக சொன்னீர்கள். இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
அகம் பிரம்மஸ்மி என்று கூறுகின்ற இந்திய ஆன்மீகம் அல்லது இந்து ஆன்மீகம் என்று நாம் கேள்விப்படக்கூடிய அந்த ஆன்மீகமானது இன்று வெளிநாட்டினவரை கூட இந்தியாவின் மீது அதிக மதிப்பும் பெருமையும் படச் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக வாழ்வாக இருக்கின்றது. இறைவன் ஒவ்வொரு மனிதரிலும் உயிர் வாழ்கின்றார், நாம் இறைவனின் ஆலயம் என்ற ஒரு பார்வை கிறிஸ்தவ ஆன்மீகத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றது. கார்மல் சபையைச் சார்ந்த புனிதர்கள் புனித சிலுவையருளப்பர், புனித அவிலா தெரசம்மாள் ஆகியவர்கள் இவற்றை அடிக்கோடிட்டு காட்டியிருந்தால் கூட இந்த தமத்திருத்துவத்தின் அருளாளர் எலிசபெத்தின் எழுத்துக்களில் இவை இன்னும் ஆழமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்திய ஆன்மீகத்தில் எவ்வாறு நாம் ஒருவரை மனிதரை பார்க்கின்ற போது இவர் உண்மையிலேயே இறைச்சாயல் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கின்றது. வெளிப்படையாக அறிவுபூர்வமாக நாம் அதை எப்போதும் அங்கீகரிக்காவிட்டால் கூட அந்த ஒரு உணர்வு உள்ளார்ந்த உணர்வாக இருப்பதால்தான் நாம் வெளிநாட்டவரையோ வெளி நபர்களையோ நமக்கு பிடிக்காதவர்களையோ கூட பார்த்தால் கூட ஓரளவுக்கு சகித்து கொண்டு மரியாதை நிமித்தமாக செல்கின்றோம். ஒரு சில கலாச்சாரங்களில் அவற்றை நாம் பார்க்க முடியாவிட்டால் கூட இந்திய கலாச்சாரத்தில் இது அனைவரும் கண்டு பிரமிக்கத்தக்க விதத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது.
இந்த அருளாளர் எலிசபெத் 26 வயதில் ஒரு கார்மேல் சபை துறவியாக ஒரு அடைபட்ட வாழ்வு வாழ்ந்து இறந்திருக்கின்றார். ஒரு இளைஞர், இன்றைய இளைஞருக்கு இவரது ஆன்மீகம் உணர்த்தும் அறிவுரைகள் என்ன?
இளமை என்பது ஏனோதானவென்ற ஒரு வாழ்க்கைக்கானதல்ல, மாறாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை இந்த இளம் நங்கையிடம் காண முடிகின்றது. நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று 14 வயதில் தன்னையே தமத்திருத்துவத்திற்கு அர்ப்பணித்த இந்த இளம் கன்னிகை 21 வயதில்தான் கார்மல் சபையில் அடியெடுத்து வைக்க முடிந்தது. இன்றைய இளம் பெண்களுக்கு இவர் ஒரு உன்னதமான மாதிரியாக இருக்கின்றார். உலக வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் எவ்வாறு ஈடுபாட்டுடன் தங்களது கடமைகளை செய்ய வேண்டும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கலாம், அல்லது தாங்கள் வாழக்கூடிய பங்கில் பணிபுரியக்கூடிய கடமைகளாக இருக்கலாம், சமூக கடமைகளாக இருக்கலாம், இவை அனைத்தையும் எவ்வாறு திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதை இவரது வாழ்க்கையில் நாம் மிகவும் சிறப்பாக காண முடிகின்றது.
தந்தை ரசல்ராஜ், இந்த அருளாளர் மூலம் உங்களது சொந்த வாழ்க்கையில் என்ன பாதிப்பு இருக்கின்றது?
இவரை பற்றிய ஆராய்ச்சி படிப்பு முதுகலை பட்டத்திற்கான அந்த ஆய்வு கட்டுரையை வழங்கிய போதே எனது வாழ்க்கையில் ஒரு புதுமை நடந்ததென்றே நான் சொல்ல வேண்டும். அதுவரை நான் ஆங்கிலத்தில் ஒரு வார தியானம் கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்த ஆய்வு கட்டுரையை நான் சமர்ப்பித்த அதே நாளில் நான் தங்கியிருந்த அந்த கார்மல் சபை இல்லத்தில் ஆங்கிலத்தில் தியானம் கொடுப்பதற்காக ஒரு நபர் தேவைப்படுகின்றார். அதற்காக ஏற்கனவே குறித்து வைக்கப்பட்டவர் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியாமல் இருக்கின்றது, யாராவது செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். எனக்கு ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் இருந்தது, இந்த கருத்துக்களையே நான் சொல்லி இந்த தியானத்தை நடத்த முடியும் என்ற தெளிவு இருந்ததால் நான் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்டேன். கடைசியாக அந்த தியானத்தை நல்ல முறையில் நடத்தியதால் அனைவரும் பாராட்டினார்கள். அதன் மூலம் எனக்கு கிடைத்த அந்த ஊதியமானது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வார தியானத்திற்கு $1000 என்று வியப்படைய செய்தது. அவ்வளவு பெரிய தொகையை நான் நினைத்து கூட பார்த்ததில்லை அதுவரை. திருமணமான தனது இளைய சகோதரிக்காக 10 நாள் ஆன்மீக அறிவுரைகள் அடங்கிய ஒரு தியானத்தை எழுதியிருக்கின்றார்கள், மற்றும் தமத்திருவத்துவத்தை நோக்கிய ஒரு ஜபத்தை எழுதியிருக்கின்றார்கள். நவம்பர் 21 1904 எழுதிய இந்த ஜபமானது இவரது ஆன்மீகத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றது. எனது ஆய்வு கட்டுரைக்கே கூட இதுதான் முதல் தொடக்கமாகவும் அடிப்படையாகவும் அமைந்தது.
தந்தை ரசல்ராஜ், தாங்கள் தங்களது இந்த முனைவர் பட்ட ஆய்வுக்கென எடுத்த மூவரு கடவுளின் அருளாளர் எலிசபெத் பற்றி எங்களுக்கு விரிவாக சொன்னீர்கள். இந்த புனிதை எங்கள் நேயர்களுக்கு பல வரங்களை, குறிப்பாக இளைய வயதில் உள்ள எங்கள் நேயர்களுக்கு நிறைய வரங்களை ஆண்டவரிடம் பெற்றுத்தருவார் என நம்புகின்றோம். தங்களது பணி சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.
வணக்கம் சகோதரி. வணக்கம் நேயர்களே. அருளாளராக இருக்கக்கூடிய இந்த எலிசபெத் விரைவில் புனிதையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். வாழ்த்துக்கள்.